நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் அது தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ. இன்று எங்களுடைய புதன்கிழமை சத்சங்கம் எங்களுடைய சங்கத்தில் மற்றைய சங்கங்கள் உலகளாவிய சங்கங்களில் எல்லாம் வியாழக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தம் குரிய சத்சங்கங்களாக அமைகின்றது. இன்றைய சத்சங்கத்தில் வளமை போல பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து நான் வாசிக்கின்றேன். நீங்கள் தியானத்தில் இருந்து அதை உள்வாங்குங்கள். மிகவும் அற்புதமான விடயங்கள் உங்களுக்கு அதிலிருந்து சித்தத்திற்கு கிடைக்கும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 170, 171, 172. உலகியல் சரகு சத்தமிகு இடம் மீது மிதக்கின்றது. பல துண்டுகளால் இணைக்கப்பட்ட அது பயத்தால் தூளாகும் அபாயம் உண்டு. வகுப்பறையில் மாணவர் சத்தம் போல் உலகில் மிக சத்தமான பேச்சுக்கள். எனவே படித்தவர் கூட மௌனத்தை காட்டிலும் சத்தத்தையே நம்புகின்ற மயக்க நிலை. வர்மானா மியூட்டில் இருங்கள். மயக்க நிலை. மௌனம் என்பது மிகவும் நுட்பமானது. மௌனம் என்பது பார்க்கப்படாத சக்தி, வாழ்வின் அதிசயம். சத்தம் என்பது அகந்தையின் விளையாட்டு. படிப்பதை விட்டு மனதை கடவுளாம் உண்மையால் முழுதும் நிரப்பு. உலகின் சத்தம் நிறைந்து போனால் ஆன்மாவின் குரலை கேட்க முடியாது. உன் சொந்த நலனுக்காக தன்னை சுற்றி சிறு வடிவங்களை ஏற்படுத்தி கொள்ளாதே. அகமகிழ்ச்சியால் நிரப்பி இனிமையாக பாடு. கடவுளின் குரல் உண்மை வாழ்வில் பணியாக ஒலிக்கட்டும். வேறு எண்ணம் வரும்போது தலையும் இதயமும் உடனே இரண்டாக பிரியட்டும். வேறு எண்ணம் நரம்புகளுக்குள் நுழைந்தால் இரத்தம் உறையட்டும். உன் வாழ்வு எல்லோருக்கும் சங்கநாதமாக அமையட்டும். அக அன்பை ஆத்மாவை நோக்கி செலுத்து. கடவுளின் வழிபாட்டினை மட்டுமே நாடு. இல்லையேல் நம் பார்வைக்கு மாயத்திரை தடையாகும். கெட்டதை நீக்கி நல்லதை மட்டுமே நாடு. தெய்வீக ஒளியை மீண்டும் பெறு. உடல் உணர்ச்சி உள்ளவரை உலகம் அதன் இருட்டும் நிழல் போல் இருக்கும். கடவுள் உணர்வே ஒளியாம். அது மட்டுமே ஆத்மாவை உணர்த்தும். உலகப் பார்வையை நீக்கு. எல்லாம் தெய்வீகம் என்று உணர். தெய்வீகம் மட்டுமே முழு அழகின் வெளிப்பாடு. அது நமக்குள் பிரதிபலிக்கின்றது. ஆன்ம உணர்வில் உள்ளதே மனத்திலும் உடம்பிலும் வெளிப்படுகின்றது. எனவே முழு கவனமும் ஆத்மாவின் மீதே குவிதல் வேண்டும். பின் நமக்குள் உயர்ந்த குறிக்கோள் உருவாகும். சூழ்நிலையில் உள்ளவை இனியும் நம்மை தொடா. கஷ்டமாக உள்ளதை தவிர்க்காதே, நம் பாதையில் தடை ஏற்படும். ஆசை மிக்க அகந்தையோடு தொடர்ந்து போராடு. விளங்குமென ஆசைகள் வாழ்வின் குறிக்கோள் ஆகிவிடக்கூடாது. ஆசைகள் விஷம் பொருந்திய பளபளப்பு மாத்திரைகள், அவற்றை கொள்ளுங்கள். செயலுக்கு எதிர்ச்செயல் வேண்டாம், எல்லா எதிர்ச்செயலும் துயரம் தருபவை. உண்மை வாழ்க்கை ஆனந்தத்தை தரும். பிரபஞ்சத்தில் ஆபத்து என்று ஏதுமில்லை. கஷ்டம் வரும்போது தைரியம் அதிகமாகட்டும். தெய்வீக ஒளி உங்களுக்கு வழிகாட்டட்டும். எந்த குறிக்கோளும் வேண்டாம், நீங்களே ஒரு குறிக்கோள். பிறர் கூறும் குறைகளை நம்முடையதாகவே கருதுவோம். பிண்டத்தை சரி செய்து விட்டால் அண்டம் நமக்கு தக்கபடி மாறும். உள்ளே இல்லாததை வெளியே காண முடியாது. எனவே உங்கள் அக ஆழத்திலிருந்து உண்மையை தோண்டியெடுங்கள். உங்கள் தெய்வீக ஆழமானால் ஆசைகள் வலிமையிழந்து இனியும் தடையாக மாட்டார். உலகம் என்பது நம் எண்ணங்களின் வெளிப்பாடே. சிறுமையை இழந்தால் உண்மையான ஆத்மா பெருமையோடு வெளிப்பட்டு நிற்கும். இதுதான் உண்மை வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவரும் இதனை ஒரு நாள் வாழ்ந்தே ஆக வேண்டும். நம்பிக்கை என்பது ஆற்றல் மிக்க சக்தி, அதுவே தன்னை உணர்தல். நம்பிக்கையே வாழ்க்கை, நம்பிக்கையே வாழ்க்கையே நம்பிக்கை. எடுத்துக்காட்டாக, ஒன்றை நம்புகின்றோம், நம்பிக்கை என்பது மேம்போக்கானது. அதனை எளிதாக அசைத்து விடலாம், அது குழப்பத்தோடு சேர்ந்து உலகை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றது. நம்பிக்கையோடு ஆரம்பத்தில் ஒன்றை தொடங்கும் ஒருவன் அது பற்றி விவாதம் செய்ய ஆரம்பிக்கின்றான். தர்க்கம் என்பது கருணையற்றது, அது தேனீயை போன்றது. தான் சேகரிப்பதிலேயே வாழ்வது, அதனை எளிமையாக அசைத்து விடலாம். அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் பற்றி தர்க்கம் பேசாது, தொடக்கம் பற்றியே அது பேசும். ஒன்றை பற்றி அது ஒருவிதமாக அறிகின்றது. முதலில் நம்பிக்கை, பிறகு தர்க்கம், அதன் பின் அறிவு. அறிவு என்பது வற்றாத ஊற்றுத்தான், ஆனால் அது ஞானமாகாது. தயாராக உள்ள மூளையில் அது பதிகின்றது. அதன் வெற்றிகளும் உண்டு, தோல்விகளும் உண்டு. ஞானம் அல்லது சிரத்தைக்கு அழைத்து செல்வதே அதன் நோக்கம். இவ்வாறு நம்பிக்கை, தர்க்கம், அறிவு, சிரத்தை ஆகியவற்றை ஒன்று சேர்த்தால் மனத்தின் செயல்பாட்டினை முழுமையாக அறியலாம். மனம் நம்பிக்கைக்கும், நம்பிக்கையிலிருந்து தர்க்கத்திற்கும், தர்க்கத்திலிருந்து அறிவுக்கும், அறிவிலிருந்து முழு சிரத்தைக்கும் தாவும். மருந்தினை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக, முதலில் அதை நம்புகின்றோம், பின் விவாதிக்கின்றோம், அது பற்றி அறிகின்றோம், இறுதியில் அதில் சிரத்தை கொள்கின்றோம். அதை சாப்பிட்டு சாதகமான விளைவு ஏற்பட்ட பின்னரே அதில் சிரத்தை ஏற்படுகின்றது. எனவே சிரத்தை என்பது தொடக்கம் அன்று, அறிவின் முடிவு. அது விவாதத்தில் விளைவதன்று, நடப்பு வாழ்க்கை சமயத்தின் உயிர், அது அகப்பார்வை. எனவே அன்பால் அமைவது அதை திணிக்கக்கூடாது. ஆத்மாவை உணர்வதால் அது சிரத்தை ஏற்படுகின்றது. எனவே எல்லாமே ஆத்ம சகசாரத்தை பொறுத்தது. வியாசர் சொன்னதை விநாயகர் அருணாச்சல மலையில் எழுதினார். புறவியலுக்கு காரணமான மாயையை நீக்கி உயர்ந்த சிரத்தையை காப்பாற்று. இது விநாயகருக்குரிய பிரார்த்தனை. வேதாந்தத்தை காப்பாற்ற அவர் அருள் வேண்டப்படுகின்றது. உள்ளது 40, ஆத்மாவை பற்றி 40 பாடல்கள் கொண்ட நூல். உள்ளது என்றால் சத்து. உண்மையும் இருப்பும் வேதாந்தத்தில் ஒன்றே. இல்லாததற்கு இருப்பில்லை, இருப்பது அழிவதில்லை என்கின்றது பகவத்கீதை. இருப்பதாகி எழுவாய்க்கு நாம் பயனிலை சேர்க்கின்றோம். உடல் இருக்கின்றது, குதிரை இருக்கின்றது என்கின்றோம். ஆனால் தத்துவ நோக்கில் இருப்பு மட்டுமே உண்மை. எல்லா முடிவுக்கும் அது எழுவாய். இவ்வாறு மேல நாட்டு கருத்தியலாளர் கூறுவர். மனிதன் பகுத்தறிவுடையவன் என்பதை மனிதன் பகுத்தறிவுடையவன் என்பதே உண்மை என்று கூறலாம். இவர்கள் கூற்றுப்படி இருப்பு என்பது ஓர் உண்மையற்ற உண்மையின் ஒரு தோற்றம், உண்மையின் ஒரு வகை. ஆனால் வேதாந்தமோ இருப்பு என்பது தோற்றமும் இல்லை, ஒரு வகையும் இல்லை, அதுவே உண்மை என்கின்றது. செயல்படி நிலையில் அதை தவறாக பயனிலை ஆக்குகின்றோம். இருப்பு மட்டுமே உண்மை, உடல் வீடு போன்றவை வெறும் தோற்றங்களே. தத்துவமசி பற்றி பேசும்போது சாந்தோக்கிய உபநிடத பகுதியில் இருப்பு மட்டுமே முதலில் இருந்தது, அது இரண்டற்ற ஒன்று ஒன்றாக இருந்தது என்பது காணப்படுகின்றது. ஒன்றாக இருந்தது என இறந்த காலம் உபதேசத்திற்கு உபதேசிப்பதற்காக கூறப்பட்டது என்கின்றது சதசி நூல். இருப்பிற்கு வெளி உறவு கிடையாது, அகவேறுபாடும் இல்லை என்பதை உணர்த்தவே இப்பகுதி கூறப்படுகின்றது. அதற்கு எதனோடும் தொடர்பில்லை, அதனோடு ஏதும் தொடர்பு கொள்ள முடியாது. உண்மை என்பது முழுமையானது, அதனை தொடர்புகளால் கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்துதல் என்பது ஓர் எல்லைக்குள் அதை கொண்டு வர முயல்தல் ஆகும். அதற்குள் எந்த வகையும் கிடையாது, இருப்பே உண்மை என்று வேதாந்தம் பேசும்போது அது சச்சிதானந்தத்தையே பேசுகின்றது. சத்து சித்து ஆனந்தம் அத்துவிதம் ஆகியவை சேர்ந்தே உண்மையாம். நான் நீ என்பன வெறும் தோற்றங்களே. ஆத்மா மட்டுமே இருக்கின்றது, அதுவே உள்ளது. முழுமையின் அத்துவிதத் தன்மை, உலகின் உண்மையின்மை, ஜீவ பிரம ஐக்கியம் ஆகியவை அத்துவிதத்தில் உண்மையை குறிக்கின்றது. அத்துவித அனுபவத்தை விளக்கும் ரமண மகரிஷியின் உள்ளது 40 என்ற சாத்திர நூல், சங்கரரிடமிருந்து ரமணர் வேறுபடுவதை அந்த நூல் காட்டுவதாக கூறுவது ஏற்புடையதன்று. எல்லா கருத்துக்களும் ஒருவருக்கு அவருக்கு ஒன்றே என்பது ஏற்கத்தக்கது அன்று. அவரது நூல் அத்துவித சாதனையாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதும் கொள்ளத்தக்கது அன்று. அத்துவிதம் என்பது ஒரு கொள்கை அன்று, கோட்பாடுகளின் மகுடம் என்ற கோட்பாடுகளின் மகுடம். மற்ற நோக்குகள் அத்துவிதத்தை எதிர்த்தாலும் அது அக்கோட்பாட்டுக்கு எதிரி அன்று. அத்துவிதம் என்ற சொல்லில் உள்ள ஆனா என்பது இரட்டையை மறுப்பதை குறிக்கின்றது. சங்கரருக்கு முன் வாழ்ந்த கௌடபாதர் எந்த தத்துவ அமைப்போடும் சண்டையிடவில்லை. பன்மைவாதிகள் பக்கங்களுக்குள் முரண்பட்டு நிற்க அத்துவிதம் யாரோடும் முரண்படவில்லை. எல்லாவற்றிலும் உள்ள உண்மையை அது ஏற்கின்றது, ஆனால் அவை முழுமையானவை அல்ல என்கின்றது. நோக்கு முழுமை இல்லை பெறாத போது பகைமை எழுகின்றது. முழு உண்மையும் உணரப்படாத போது பகைமை இருக்க முடியாது. இதுவே ரமண மகரிஷியின் உபதேசம். 40 பாடல்களின் மூலம் மகரிஷி நமக்கு அத்துவித அனுபவத்தை உணர்த்துகின்றார். இருப்பை காட்டிலும் வேறு உணர்வு உண்டா? இருப்பின்மை இதயத்தில் இருக்கின்றது. இருப்பு உண்மையே இதயம். அதை எப்படி அறிவது? இதயத்தில் அதுவாக இருப்பதே அதனை அறியலாம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ. இன்றைய அந்த 3 பக்கத்தில் இருந்து செய்திகள் படித்தோம். பாபாஜியின் அற்புதமான இந்த பக்கத்தில் முதல் 2 பக்கத்திலும் சைவ சித்தாந்த முழுமையான அடிப்படை கருத்துக்களில் இருக்கும் விடயங்களையே பாபாஜி கொடுத்திருக்கின்றார். அதை நாங்கள் அறிகின்றோம், சிறிது சிறிதாக அறிகின்றோம். 3 பக்கத்தில் அத்துவிதத்தை பற்றி, அவர்கள் அந்த மார்க்கத்தில் இருப்பவர்களுடைய கருத்தை பற்றி பாபாஜியின் புத்தகத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்துவிதத்தை பற்றி கூட பேசியவர் ஆதிசங்கரர். அதன் கீழே ரமண மகரிஷியும் அந்த புத்தகத்தை 40 பாடல்கள் கொண்ட புத்தகத்தை பிரசுரித்திருக்கின்றார் என்று இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அத்துவிதம் எங்களுடைய சைவ சித்தாந்த தத்துவத்தில் அத்துவிதம் ஒரு பகுதி இல்லை. இருப்பினும் அதை பற்றிய விளக்கம் சிறிது தெரிந்திருப்பதில் அதில் ஒருவிதமான ஆபத்தும் இல்லை. ஏனென்றால் அத்துவிதம் வேதாந்தம் நாங்கள் சித்தாந்தம் படிக்கும்போது சில சில இடங்களில் வந்து போகின்றது. ஆகவே அதை பற்றிய சிந்தனையை பாபாஜி தன்னுடைய புத்தகத்தில் சிறிய பகுதியாக கொடுத்திருக்கின்றார். அதை நாங்கள் இன்று உள்வாங்கி இருக்கின்றோம். அதை பற்றி பெரிதாக சிந்திக்காவிட்டாலும் அதற்கும் பாபாஜி புத்தகத்தில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையே நல்ல விதமாக எடுத்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவனையாவிடமும் கார்த்திகேயனையாவிடமும் சில கருத்துக்களை இத்துடன் சேர்ப்பதற்கு அவர்களிடம் செல்கின்றேன். இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வ குரலிலிருந்து எங்களுக்கு அருள்மொழிகள் கிடைக்க பெற்றது. நாங்கள் மிகவும் புண்ணியமானவர்கள் என்று நினைக்க வேண்டும். அடுத்து இன்றைய சத்சங்கத்தின் பொறுப்புகளாக மௌனத்தின் தனிசிறப்பு சிறப்பாக விளக்கப்பட்டது. அது மௌனம் நுட்பமானது, கடவுளின் குரலின் உண்மையை வாழ்வின் ஒளியாக இருக்கின்றது. அடுத்து ஆக ஆத்மாவை நோக்கி செலுத்த வேண்டியதின் முக்கியத்துவமும் விளக்கப்பட்டது. தெய்வீக ஒளியை பெறுவது உலக பார்வையை நீக்கி முழு கவனமும் ஆத்மாவில் செலுத்தி வந்த முக்கியமான கருத்துக்கள் தெளிவாக கூறப்பட்டது. அடுத்து கிரியாசாதகர்களுக்கு ஆசைகளை ஒரு ஆசைகள் ஓடு தொடர்ந்து போராடு, அதாவது கிரியாசாதகர்கள் ஆசைகளோடு தொடர்ந்து போராட வேண்டும் என்ற கருத்தும், உண்மை வாழ்க்கை ஆனந்தமாகும் என்ற கருத்தும் கூறப்பட்டது. பிறர் கூறும் குறைகளை நாம் எமது குறைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மை வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒரு நாள் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டது. அறிவு என்பது வற்றாத ஊற்று, ஆனால் ஞானம் ஆகாது. சிரத்தை என்பது அறிவின் முடிவு. ஆத்மாவை உணர்வதால் சிரத்தை ஏற்படுகின்ற என்ற விளக்கம் தரப்பட்டது. விநாயகரின் பிரார்த்தனையும் இதுவே என்ற விநாயகரின் பிரார்த்தனையும் இதுவே என தெளிவாக விளக்கப்பட்டது. மனிதனின் பகுத்தறிவு உள்ளவன் என்பது மனிதன் பகுத்தறிவு உள்ளவன் என்பதுதான் உண்மை. தத்துவமசியை நாம் உணர வேண்டும். சத்தி ஆனந்தத்தின் சிறப்பை நாம் அறிய வேண்டும். அத்தீதம் என்பது ஒரு கொள்கையன்று. அத்தீதம் என்பதில் ஆனா இரட்டையை மறுப்பது என்ற கருத்து தெரிந்திருக்க வேண்டியது சிறப்பது. இறுதியாக நல்லது நாற்பது என்பதில் ரமண மகர்ஷிகள் சிறப்பாக விளக்கியுள்ளமையும் சிறப்பாக இன்றைய சுசங்கத்தில் கூறப்பட்டது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, உங்களுடைய கருத்து சுருக்கத்திற்கு இன்றைய என் வாசிப்பில் இருந்ததை மிகவும் அருமையாக சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். சாதகர்களுக்கு நன்றி. பாபாஜிக்கு ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய கால பாபாஜியின் தெய்வீ குரல்லிருந்து சொல்லப்பட்ட நிறைய கருத்துகள் நம்ம உள்வாங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில அதனுடைய சிறப்பை உணர்ந்து அறிந்து நம்மளுடைய சிந்தனை கொண்டு வந்து வெற்றி பெறுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்து சுருக்கத்திற்கு. அதுதான் உண்மை. இது பாபாஜியின் தெய்வீக குரலில் கொடுக்கப்பட்ட விடயங்கள். அதில் சைவ சித்தாந்தம் கிரியா யோகத்தையும் மேலாக அத்துவிதத்தை பற்றியும் பாபாஜி அதில் தரவுகள் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அது அவர் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கின்றார், எல்லாவற்றிற்கும் இடையில் இருக்கும் ஒற்றுமையை காட்டுகின்றார் என்பதுதான் அதனுடைய கருத்து. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமா.